ஏஐ பேக்கர் என்ற ஒரு பெரிய பிரசங்கி அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார், நோயிங் காட் அப்படின்னு இங்கிலீஷில் தான் இருக்குது. அது வந்து 20வது நூற்றாண்டில் ஒரு சிறந்த ஒரு நூலாக அதை கருதப்படுகிறது. அதில் ஒரு சாப்டர் அவர் எழுதியிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு சாப்டர். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறத நான் உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன். முழு புதிய ஏற்பாடையும் ஒரே ஒரு வரியில் நாம் அடக்க வேண்டும் என்றால் பரிசுத்த பிதாவை, பிதாவென்று தேவனை பற்றிய அறிவு அப்படின்னு சொல்லலாம். தேவனை பற்றிய ஒரு அறிவு என்ன? கடவுளை பற்றிய அறிவு, அவர் என்னுடைய பிதா. அதான் முழு புதிய ஏற்பாடு, அவர் என்னுடைய பிதா அப்படின்னு தேவனை பற்றிய பெறுகிற அறிவு தான் முழு புதிய ஏற்பாடு. ஒரு மனிதன் மனுஷி எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நிதானித்து பார்க்கணும்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க எந்த அளவுக்கு தாங்கள் கடவுளுடைய பிள்ளை என்பதை மிகுந்த மேன்மையாக, கடவுள் தங்களுடைய தகப்பன் என்ற சிறந்த நிலைமையை மிகவும் புகழ்ந்து உணர்ந்து மகிழ்ந்து வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் கிறிஸ்தவத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து இந்த ஒரு சிந்தனை, நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னுடைய தகப்பன் என்ற சிந்தனை அவங்க ஆராதனையை கட்டுப்படுத்தலைன்னா, அவங்க ஜபங்களை கட்டுப்படுத்தலை, அவங்க வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்தலைன்னா, அவங்க கிறிஸ்தவத்தை சரியான விதத்தில் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றார். ஏன்னா கிறிஸ்து கற்பித்த எல்லாமே புதிய ஏற்பாடு புதுசாக இருப்பதற்கு காரணமே பழைய ஏற்பாடை விட இது வித்தியாசம், யூத மதத்தை விட இது வித்தியாசம் என்பதை எல்லா காரணமே கடவுள் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் என்ற அறிவில் தான் நமக்கு வருகிறது. கிறிஸ்தவ கடவுளுக்கு பேர் பிதா. நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு கடவுள் நம்மளை தத்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்றதை எந்த அளவுக்கு நாம் புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கிறிஸ்தவத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப இங்கிலீஷில் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக எழுதியிருக்காரு, தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண பார்க்குறேன். இதில் என்ன சொல்கிறாரு, இந்த கடவுள் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்றது தான் கிறிஸ்தவத்தின் புதிய ஏற்பாடின் மைய சத்தியம். அதை நம்ம புரிஞ்சுக்கலனா முக்கியமானதை நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம். இந்த கம்யூனியன் தியானத்திற்கு நாம் நம்மளுடைய தொடர்ச்சியாக படித்து வருகிற பாடம் கிறிஸ்துக்குள் என்னுடைய அடையாளம். அந்த அடையாளத்தில் இந்த பெரிய மகவேற்பு, கடவுள் நம்மளை பிள்ளைகளாக தத்தெடுத்து கொண்ட அந்த அடாப்ஷன், தத்தெடுத்து கொள்ளுதல் என்ற பாடத்தை நம்ம படிச்சுட்டு வரோம். கிறிஸ்துக்குள் நான் யார் அப்படின்னா, நான் கடவுளுக்குள்ள தேவனால் தத்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை, அவருடைய பிள்ளை. நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சி, நம்முடைய கிறிஸ்தவ முதிர்ச்சியே நாம் கிறிஸ்துக்குள் யார் என்பதை புரிந்து விசுவாசித்து வாழ்றதுனால தான் அது வளர முடியும். அதனால் இதை கவனிச்சுட்டு வரோம். நம்ம மெயின் பகுதியாக என்ன எடுத்தோம் போன வாட்டி பார்க்கும்போது, 1 யோவான் 3:1 பார்த்தோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்னு யோவான் அதை ஆரம்பிக்கிறார். ரொம்ப பிஹோல்ட், ஆச்சரியப்பட்டு பாருங்க, அனார்ந்து போய் ரொம்ப த்ரில்லா நிறைஞ்சு ஒரு பரவசத்தில் நிறைந்து யோவான் கடவுள் என்ன பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த பெரிய சத்தியத்தை ஆழமா சிந்திச்சு தியானிச்சு எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா, அவர் பரவசத்தில் மூழ்கி போயிருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள் அப்படின்னு நம்முடைய ஜபம், நம்முடைய இந்த தியானத்தினுடைய குறிக்கோளே பரிசுத்தாவியானவர் இந்த சத்தியத்தை நம்ம மனசுல நம்ம கிரகிக்க இப்படி ஒரு பரவசத்துல நிரந்தரமாக நம்ம இதை உணர்ந்து வாழணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய உயர்ந்த ஸ்தானம் எவ்வளோ பெருசு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். கடந்த வாரம் இதுக்கு ஒரு முகவரியாக, கடந்த வாரம் இல்லை கடந்த மாதம் இதை பற்றி படிக்கும்போது, நித்தியத்திலிருந்து கடந்த நித்தியத்திலிருந்து வரப்போற நித்தியத்தின் வரைக்கும் இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு அதை புரிய வைக்க பார்த்தேன். ஏன்னா கடவுளுடைய மீட்பின் வரலாறுலயே ரொம்ப மையமான ஒரு குறிக்கோள் இதுதான். எபேசியர் 1 நமக்கு என்ன சொல்லுது, தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சில பேர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அவர்களை தங்களுடைய பிள்ளைகளாக மீட்பு திட்டமிடப்படுகிற நோக்கமே பிள்ளைகளாக தத்தெடுத்துக் கொள்ளணும். கலாத்தியர் நமக்கு சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் தாமே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை எதற்காக மீட்டார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. மீட்பின் திட்டத்தின் நோக்கம் அதுதான், மீட்பின் நிறைவேற்றுதல் நோக்கம் அதுதான், மீட்பை செயல்படுத்துற நோக்கம். பரிசுத்தாவியானவர் வந்து ஒரு மனுஷனை விசுவாசி ஆக்கின உடனே யோவான் 1 அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுது, எவர்களை மேல் அவர் மேல் நாமத்தில் விசுவாசம் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசம்னு ஒரு மனுஷனுக்குள்ள உற்பத்தி ஆன உடனே, மீட்பு அவனுக்குள்ள செயல்படுத்த உடனே அவனுக்கு நடக்கிறது என்ன, அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி போகிறான். அது மாத்திரமல்ல, நித்தியத்துல எல்லாம் முடிஞ்ச பிறகு ரெவலேஷன் 21 அதிகாரத்துல கடைசி ஆசீர்வாதமாக என்ன பார்க்கிறோம், தேவன் பிதாவாக அவருடைய மக்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம்னு இது முழுசுலயும் மீட்பின் முழு வரலாறுலயே இது மையமான சத்தியமாக பார்க்கிறோம். உச்சகட்ட ரட்சிப்பின் சத்தியமாக பார்க்கிறோம், உச்சகட்ட ரட்சிப்பின் ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். ஏன் எல்லா மீட்பின் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் மறுபடி பிறக்கிறது, திப்ப உறுதியாக அழைக்கப்படுறது, நீதிமானாக்கப்படுறது, பரிசுத்தமாக்கப்படுறது, எல்லாத்தினுடைய நோக்கமே நாம் பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ளப்படுவதற்கு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒரு விதத்தில் இந்த மீட்பின் மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ளப்படுவதற்கு ஒரு சாதனங்களாக முடிந்து விடுகிறது. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுடைய பந்தியை கலந்துக்க போகும்போது, அவருடைய மரணத்தை அவரை நாம் நினைவு கூறும்போது, கிறிஸ்து நமக்காக மரித்து வாங்கி கொடுத்த மிகப்பெரிய சுதந்திரம் அவருடைய நோக்கம். அவர் ஏன் மரித்தார்? தேவனோடு நாம் சேரணும், தேவனோடு பிள்ளைகளாக நாம் சேரணும் என்பதற்காக. அதை நாம் தியானிப்பது மிகவும் பொருத்தமானது. கிறிஸ்துவுடைய பணியின் நிமித்தமாகத்தான், அவருடைய பலியின் நிமித்தமாகத்தான் நாம் தேவனுடைய புத்திரர்களாக புத்திரிகளாக நாம் இருக்கிறோம். வேதம் வந்து எப்போ பாரு, மாஸ்குலைன் ஆண்களை பற்றி பேசும்போது, நீங்கள் பெண்கள்லாம் நினைக்கக்கூடாது, வெறும் மகனுங்க தான் அவருக்கு தேவை போல, நம்மலாம் தேவையில்லை நீங்கள் நினைக்கக்கூடாது. இது பெண்களையும் குறிக்கிறது இல்லைங்களா, குமாரர்களாக குமாரத்திகளாக. எப்போ பைபிள் எப்போவும் ஒரு மாஸ்குலைன் லாங்குவேஜை யூஸ் பண்ணுது. ஆனால் வேதம் கிளியராக சொல்லுது, பெண்களும் அதில் சுதந்திரவாதிகளாக இருக்கிறாங்க. நானும் என் வார்த்தையில் குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, உங்களையும் அதில் சேர்த்துருக்கிறேன். ஓகே, ரெண்டு காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். இந்த சத்தியத்தை உணர்ந்து நம்ம இருதயங்களை பந்திக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு ரெண்டு காரியத்தை பார்க்க நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து இந்த மகவேற்பு தத்தெடுத்து கொள்ளப்படுவது என்றால் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன பார்க்க போகிறோம். அதனோட மைய அது எவ்வளோ முக்கியமான சத்தியம்னு தான் போன வார்த்தை பார்த்தோம். இதுக்கு அர்த்தம் என்னன்றத சுருக்கமாக பார்த்துவிட்டு, இந்த தத்தெடுத்து கொள்ளப்படுவதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? 7 ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆனால் 7 நம்ம பார்க்க முடியாது, 1 or 2 தான் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய 7 ஆசீர்வாதங்கள் நான் நோட் பண்ணியிருக்கிறேன், அதை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் நான் 7 பர்ஃபெக்ட் நம்பராக இருக்கும் நோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மறக்க முடியாமல் இந்த தத்தெடுத்து கொள்ளுதல் நம்ம மனசில் பதியணும்னா, ஏதாவது ஒரு சத்தியம் நம்ம மனசில் பதியணும், சுருக்கமாக பதியணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, நம்ம வினாவிடை போதலத்துக்கு போயிடணும் சரிங்களா. வெரி யூஸ்ஃபுல், சுருக்கமாக 2 வரியில் பைபிள் முழுவதுமாக இருக்கிற சத்தியங்களை எந்த வார்த்தையும் வீணான வார்த்தைகள் போடாமல் ஒவ்வொரு வார்த்தையிலையும் வீட்டு இருக்கு. இந்த வினாவிடை போதலினுடைய அதிசயம் தான், ஒவ்வொரு வார்த்தையும் திருப்பி திருப்பி பார்த்து இதுதான் தேவையா, இதுதான் பெஸ்ட் வார்த்தையான்னு பார்த்து போட்ட வார்த்தைகள் அது சுருக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்முடைய வினாவிடை போதகம் 34வது கேள்வி, வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் எடுத்திருக்கிறேன். தத்தெடுத்து கொள்ளப்படுவது என்றால் என்ன, தத்தெடுத்து கொள்ளப்படுவது என்றால் என்ன, நான் இதில் படிக்கிறேன் என் டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் கூட படிக்கலாம். தத்தெடுத்து கொள்ளப்படுவது என்பது தேவனுடைய இலவச கிருபையின் செயலாகும். முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும், தத்தெடுத்து கொள்ளப்படுவது யாருடைய செயல், தேவனுடைய இலவச கிருபையின் செயல் தான். அதிலே அதுல என்ன செய்யறாராம், நாம் தேவனுடைய புத்திரராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் ஒன்று, ரெண்டு ரெண்டாவதாக மேலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா சலுகையிலும் ஒரு உரிமையை பெறுகிறோம். நீங்க பாட்டீங்களா,
மகவேற்பு, மகவேற்பு என்றால் என்ன, மகவேற்பு கர்த்தருடைய இலவசமான கிருபையின் செயலாகும். அதன் மூலம் நீதிமான்களாக்கப்பட்ட அனைவரும் அவரது மக்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்கு சொந்தமான அனைத்து பயன்களுக்கும் உரிமை உடையவர்களாகிறார்கள்.
ரொம்ப அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லது, பேப்டிஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து வந்தது. ஓகே, மகவேற்புனா என்ன, முதலாவது நீங்க அதுல பாயிண்ட் பாயிண்டா சொல்லுங்க, அதன் அடிப்படையில பார்க்கலாம். இலவசமான கிருபையின் செயல், இந்த மகவேற்பினுடைய ஊடம் மூலம் யாருல இருந்து இது ஆரம்பிச்சுச்சு, நாமளா யாரும் நினைக்கல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகணும்னு, அதை நினைச்சு பார்க்கறதே தூஷணும்னு பழைய ஏற்பாடுல யாராவது கடவுளை அவங்க அப்பான்னு சொன்னா கல்லெறிஞ்சே கொண்டுடுவாங்க. இயேசுவாதான் கல்லெறிஞ்சு கொள்ளலான்னு பார்த்தாங்க. அது மகாபெரிய ஒரு காரியம், அது ஆண்டவருடைய ஒரு செயல், அது அவருடைய இலவச கிருபையின் செயல். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எபேசியர் 1 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி செஞ்சாரு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் புகழ்ச்சிக்காக, மகிமையின் புகழ்ச்சிக்காக. அது எபேசியர் அந்த வசனத்தை அந்த வசனத்தின் அடிப்படையில் போட்டிருக்காங்க. அது தேவனுடைய இலவச கிருபையின் செயல், இல்ல அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக அது செய்திருக்கிறார். இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, யாருடைய இருதயத்திலிருந்து இது தோன்றி செயல்பட ஆரம்பிச்சிச்சு, அது கடவுள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். இது வந்து செயல், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆக்ட், இது ஒரு ப்ராசஸ் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றோமோ, பரிசுத்தத்தில் வளர்றோமோ, ஏசு மாதிரி மாறுறோமோ, அந்த அளவுக்கு கடவுளுடைய பிள்ளைகளை ஆகிறது கிடையாது. இது ஒரு தடவை ஆக்கப்பட்ட ஒரு காரியம், இது ஒரே தடவை செய்யப்படுகிற, ஒரே தடவை நிரந்தரமாக செய்யப்படுகிற ஒரு காரியம், ஒரு செயல். நீதிமான் ஆக்குதல் மாதிரி, நீதிமான் ஆக்குதல் தொடர்ந்து போற காரியம் இல்லை, ஒரு தடவை முடிஞ்சு போச்சு. நான் தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய நீதியின் சபையில இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ண நீதியை சுமத்தி ஒரு பாவி, இயேசுவை விசுவாசிக்கிற பாவியை நீதிமான் என்று தேவன் எப்படி நிரூபிக்கிறாரோ அதே மாதிரி இது வந்து ஒரு லீகல் கோர்ட்ல, நீதி சபையில நடக்குது. அதே தேவன் அந்த அந்த பையனை அதோடு விடாம அந்த விசுவாசியை கொண்டு வந்து ஃபேமிலி கோர்ட்டு கூட்டு வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு, அப்பா நீ இனிமே என்னுடைய புள்ள, நீ என்னுடைய புள்ள அப்படின்னு அவரு தீர்மானிக்கிறார். நரகத்துக்கு பாத்திரமான பாவிகளை தன்னுடைய பிள்ளைகளாக இலவச கிருபையில் அவர் செய்கிறார். இது தீர்மானமான நிரந்தரமான ஒரு செயல். செயல் அந்த காலத்துல கிரேக்கோ ரோமன் கல்ச்சர் இருக்கிற, கிரேக்கு ரோமர் கலாச்சாரம் இருந்த காலத்துல இது ஒரு ஒரு நீதி சபையில செய்யப்படுகிற ஒரு காரியம். அவங்க எல்லாம் குழந்தைகளை அவ்வளவு தத்து எடுத்துக்க மாட்டாங்க, பெரியவங்களை தத்து எடுத்துக்குவாங்க. ஒரு வாலிபன், இப்போ யாராவது ஒரு ரொம்ப ஐஸ்வர்யவான், ரொம்ப பணக்காரர், ரொம்ப பதவி செல்வாக்கு இருக்கிறவர், அவர் தனக்கு சுதந்திரவாளி இல்லையே என்ற பார்த்து ரொம்ப சாதிச்சவன், ரொம்ப குணசாலி, அவனெல்லாம் நல்ல குணத்தை பார்த்து அவன் திறமையை பார்த்து அவனை தத்து எடுத்துக்குவார். அவன் சொத்தெல்லாம் அவன் மேலே எழுதி வைப்பார், தனக்கு சுதந்திரவாளியா. இங்கே பென்னர் அப்படின்னு ஒரு மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் அப்படி தான் அவர் தத்து எடுத்துக்குவாங்க, அப்படி பார்க்குறோம் நம்ம. அது அந்த மாதிரி இது இல்லை. ஏன்னா தேவன் வந்து தகுதியான குணசாலியான மக்களை பார்த்து தத்து எடுத்துக்கொள்ளனா ஒருத்தரும் கிடைக்க மாட்டாங்க அவர், இல்லைங்களா. நரகத்துக்கு பாத்திரமான, நரகத்துக்கு சுதந்திரவாளிகளை ஏன் அவர் தெரிந்து கொண்டார், இதன் மூலமா வரப்போற நித்தியமெல்லாம் அவருடைய கிருபை எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளது என்பதை காண்பிக்கும் பொருட்டாக இவ்வளவு மோசமானவர்களே அவர் தெரிந்து கொண்டார். இந்த தத்தெடுத்து கொள்ளுவதில் மூணு காரியம் நடக்குது. ஒன்று, பழைய குடும்ப உறவுகள் அறுக்கப்படுகிறது, புதிய குடும்ப பந்தங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது, புதிய பொறுப்புகள், கமிட்மெண்ட்ஸ் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. பழைய குடும்ப உறவுகள் அறுக்கப்படுகிறது. என்ன நடக்குது? பழைய குடும்ப உறவு நமக்கு யாரு? இப்போ கடவுள் பிதாவாக இருந்தா முதல் நமக்கு பிதா யார் இருந்தது? கடவுளுக்கு கடவுளுடைய பிள்ளைகளா இராதவர்கள் எல்லோருக்குமே பிதா யாரு? பிசாசு. ஏன்? 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய புத்திரரும் பிசாசின் புத்திரரும் வெளிரங்கமாகிறது. ரெண்டு தான் போடுறார்கள், ரெண்டும் கலந்தவர் யாரும் இல்லை. பாதி கடவுளுடைய புள்ள ஹைபிரிட்னு வாங்க, பாதி பிசாசு புள்ளப்பா நானு, அப்படி யாருமே கிடையாது. ஒன்னு நீ கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும், இல்ல நீ பிசாசுடைய புள்ளதான். ரெண்டுதான், ரெண்டு விதமான இந்த உலகமே ரெண்டு விதமா பிரிக்கலாம், கடவுளுடைய பிள்ளைகள் பிசாசுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். அதனாலதான் பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர், நீங்க எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும், எவ்வளவுதான் சபைக்கு வந்தாலும், எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும், நீங்க என்ன விசுவாசித்து மனம் திரும்ப, நீங்க பிசாசின் பிள்ளைகள். அவங்கள பார்த்து அவர் சொன்னார். எபேசியர் 2 நம்முடைய குடும்பத்தை பத்தி விவரமா அது போட்டிருக்குது. பழைய குடும்பத்தை பத்தி என்ன? நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து இவ்வுலக போக்கின்படி நடந்து இப்பிரபஞ்சத்தின் ஆகாயத்தின் பிரபு பிரகாரமாக நாம் நடந்து அவருடைய ஆவிக்கேற்றபடி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளோக்குள்ள செயல்படுகிற ஆவியின்படி நாம் நடந்தோம். நடந்து நம் மாம்சத்தின் இச்சைகளின்படி மாம்சத்தின் விருப்பங்களை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம். இதுதான் நம்மளுடைய குடும்பம். பிசாசின் தகப்பனாய் இருந்து நம்மளுடைய நமக்கு பேர் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இயற்கையாக இருந்து அந்த தகப்பன் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்துல வாழ்ந்தோம் நம்ம. வெறும் உலக ஆசைத்தான், கடவுள் விருப்பமே இல்லை, கடவுள் பிதாவே இல்லை, எல்லாம் உலக ஆசை, உலக காரியங்கள் தான். இந்த உலகத்துல இந்த உலக போக்கின்படி சாப்பிட்டோமா, எந்திரிச்சோமா, வாழ்ந்தோமா, இதே தான் வாழ்க்கை. இந்த உலகத்துல பிசாசு தன்னுடைய இச்சைகளை மக்கள் மூலமா எப்படி நிறைவேற்றுறானோ அதே மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். பாவங்களில் மறித்தவர்களா இருந்தோம். கடவுள்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை, வெறும் மதவேஷம் போட்டு இருந்தோம். கீழ்ப்படி நம்மளுடைய அக்கா தங்கச்சிங்க யாரு? அண்ணன் தம்பிங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அவங்கதான். நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாரும் நம்ம சேர்ற விரும்புறதெல்லாம் சபை கூட இருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது, கடவுளுடைய பிள்ளைகளோடு நமக்கு விருப்பம் இருக்காது இல்லைங்களா? பேருக்கு சர்ச்சில் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்தார், மீட்டிங் ரொம்ப நேரம் போச்சுனாவே ரொம்ப அழுத்து போயிருது. ஆனால் ஊரில் அரட்டை அடிக்கணும்னா, ஊர் மக்களோடு பேசணும்னா நைட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம், நேரத்தெல்லாம் செலவிடலாம். ஏன்? அந்த குடும்பத்துக்கு அவங்க சேர்ந்தவங்க, இந்த குடும்பத்துக்கு சேராதவங்க. எந்த குடும்பத்தில் நம்ம சேரணும் அப்போ தான் அங்கே நமக்கு விருப்பம் இருக்கும். நம்முடைய பழைய குடும்பம் இதுதான். நீங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க பார்த்துக்கங்க. இந்த உலகத்தின் போக்கின்படி நடக்கிறது. அது பிசாசின் பிள்ளைகள் அப்படித்தான் செய்வாங்களா? அது ஆவி உங்களுக்குள்ள வேலை செஞ்சு பிசாசின் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு உங்களை உங்க தகப்பன் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பிசாசு தான் தகப்பன். உங்களுடைய அண்ணன் தம்பிங்க இந்த உலக மனுஷருங்க தான், சப மக்கள்லாம் பிடிக்காது, உலக மனுஷருங்க தான் ரொம்ப பிடிக்கும், உலகத்தார் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் உங்க குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்த நாம் நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். எனக்கெல்லாம் அப்போ அப்படித்தான் இருக்கும், ஐயோ சர்ச்சு பார்த்தாவே பிடிக்காது, அவங்க கூட இருக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறதுலாம் பிடிக்கல. எங்கேயோ ஒரு மலையாளத்தில் ஒரு எங்கேனா சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை, எங்கேயோ மலையாளத்தில் நடத்துகிறாங்க, ஒரு வார்த்தையும் எனக்கு மலையாளம் புரியாது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு. ஏன் இதுதான் என் குடும்பம், புரியலாம, இதான் என் குடும்பம் அப்படின்னு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்படித்தான் இருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆனால் அதான் பாருங்களேன், முதல்ல இப்படி இருந்தாங்க. உலகத்தின் இச்சைகளின்படி ஆகாயத்தின் பிரபு உலக போக்கின்படி, த கோர்ஸ் அக்கார்டிங் டு த கோர்ஸ், இதே உலகம் தான். உலக விட்டா வேற இல்ல, அண்ணன் தம்பிங்க இதுதான், அவங்க கிட்ட தான் என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். இங்க அழுத்து போவோம். அந்த மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். அந்த குடும்பத்தில இருந்து வெளியே வர்றதுக்கு எந்த நலமையிலும் இல்லை. பிசாசின் பிள்ளைகளாக இரு. நாலாவது வசனத்தில் சொல்லப்படுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சுட்டேன். அந்த குடும்பத்தோடே வாழ்ந்து செத்து அழிந்து பிசாசின் பிள்ளைகளா நாம் இருந்திருக்க வேண்டி நமக்கு தேவன் ஒரு இரக்கம் காமிச்சினார். ஐஸ்வர்யத்தில் மிகுந்த கிருபை, இரக்கத்தில் ஐஸ்வர்யமா இருந்து அந்த குடும்பத்திலேருந்து நம்மளை தூக்கி எடுத்து இயேசுவோடு நம்மளை உயிர்த்தெழுவு செய்து அவருடைய குடும்பத்துல சேர்த்து தத்தெடுத்துக்கிட்டார். நமக்கு இப்போ ஒரு புது குடும்பம். பழைய குடும்ப உறவுகள் அறுந்து போயிற்று. இப்போ இந்த குடும்பத்துல பிதாதான் நம்முடைய தகப்பன், ஆண்டவர் தான் நம்முடைய தகப்பன். நம்முடைய ஃபார்மல் அடாப்ஷன் நடந்துருச்சு, மகவேற்பு நடந்ததுனால பழைய குடும்ப உறவுகள் அறுத்து போய் பிதா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பனாயி அவருடைய பிள்ளைகள் தான் நம்முடைய சகோதர சகோதரிகள். புது குடும்பத்தில் நாம் சேரப்பட்டிருக்கிறோம். இது ஒரு நிரந்தரமாக தீர்மானமாக பழைய குடும்ப உறவுகள் அறிந்து போச்சு. அவங்கெல்லாம் எனக்கு செத்தவங்க போல ஆயிட்டாங்க, நானும் அவர்களுக்கு செத்தவர்கள் போல் ஆயிவிட்டேன். இப்ப புது குடும்பத்தில் நான் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். புது குடும்பத்தில் இதுதான் அடாப்ஷன், பழைய உறவுகள் அறிந்து போது. ரெண்டாவது புது உறவுகள், புது குடும்பம், தகப்பன் கடவுள் நம்முடைய தகப்பனாக இருந்து அவருடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்களாக இருக்கிறாங்க. புது கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கு, புது பொறுப்புகள். அவர் தகப்பனாக இருந்து அவர் சில கமிட்மெண்ட்ஸ் நமக்கு பண்ணுறாரு, நம்ம பிள்ளைகளாக இருந்து அவருக்கு சில கமிட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். இதான் மகவேற்பில் நடக்கிறது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விவரமாக. ஓகே, இந்த வினாவுடை போதகம் என்ன சொல்லுது? முதலாவது, மகவேற்பு தேவனுடைய இலவச லீகல் செயல், அவருடைய செயல், அவர் செஞ்சிட்டார், அவர் அது செஞ்சார். யாருக்கு இது செஞ்சாரு? என்ன போட்டிருக்கு உங்க வினாவுடை போதும்?
அதன் மூலம் நீதிமான்களாக்கப்பட்ட அனைவரும்.
யாருக்கு இதை செஞ்சாருனா, நீதிமானாக்கப்பட்ட அனைவருக்கும். யாரெல்லாம் நீதிமானாக்கப்பட்டார்கள்? இப்போ நான் படித்த ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன். இது பேப்டிஸ்ட் கன்ஃபெஷன் படிக்கிறாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் இதை போடலை. ஏன் போடலை? நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது போடாமல் இருந்தனா குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். அதுக்காகத்தான் அதை அவங்க போடலை. பாருங்களேன், நீ பேப்டிஸ்ட் மூதாதையர்கள் இதை நல்லா அறிந்து நீதிமானாக்கப்பட்டிருக்கணும். உண்மை இல்லையா? ஒரு பாவிகளை போய் அவங்க பாவங்கள் கூக்குரல் எடுத்து பரலோகத்துக்கு தண்டனை வரணும், ஆக்கினை வரணும்னு, அப்படிப்பட்ட பாவிகளை போய் எப்படி அணைச்சி பிள்ளைகளை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை, அவருடைய பாவிகளை பாவங்களை நிவர்த்தி செய்து தன்னுடைய குமாரின் மூலமாக அவர்களை நீதிமான ஆக்கின பிறகுதான். எவர்களெல்லாம் நீதிமான ஆக்கினார்களோ அவர்களை என்ன பண்ணார்? தன் பிள்ளைகளாக தத்தெடுத்து கொண்டார். நீதிமான ஆக்கப்படுதல் தத்தெடுத்து கொள்ளப்படுவதற்கு அஸ்திபார், அஸ்திபார். ஓகே, அப்படி பண்ணவர்களுக்கு என்ன ஆச்சு? ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன?
நீதிமானப்பட்ட அனைவரும் அவரது மக்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்கு சொந்தமான அனைத்து பயன்களுக்கும் உரிமை உடையவர்களாகிறார்கள்.
கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான பயன்கள் இல்ல சாக்கியங்கள் இல்ல ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமானவர்கள், உரிமை உள்ளவர்கள் ஆயிடுறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். தத்தெடுத்துக் கொள்ளப்படுறதுனா என்ன? தேவனுடைய இலவச செயல், இலவச செயல். யாருக்கு செய்கிறாரு? நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு செய்கிறாரு. செய்கிறவர்னால அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் அவங்க எண்ணப்பட்டு அவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஸ்லாக்கியங்கள் கிடைக்கிறது, அனைத்து ஸ்லாக்கியங்களும் கிடைக்கிறது. அதுக்கு உரிமை உள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஓகே, அதனோட அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த ஆசீர்வாதங்கள், அந்த ஸ்லாக்கியங்கள் என்ன? நம்ம இதை படித்து இதெல்லாம் பார்த்து தான் யோவானுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி அவர் கயிறந்திருக்கார். பரவசத்தில் அவர் நிறைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். அதுதான் நமக்கும் ஆவியானவர் செய்யணும். இதில் அஞ்சு ஏழு ஸ்லாக்கியங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொன்றும் நாம் புரிந்து கிரகித்து தியானித்து இதனோட வெளிச்சத்தில் வாழும், இதனோட வெளிச்சத்தில் வாழும். இன்னைக்கு ரெண்டை முடிக்க நம்ம ட்ரை பண்ணலாம். முதலாவது ஸ்லாக்கியம் ஒரு லைனாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் வார்த்தைகள் முக்கியம். என்ன கடவுளுடைய பிள்ளையாக எனக்கு இருக்கிற ஸ்லாக்கியம்? இயேசு கிறிஸ்து விசுவாசியாக இருக்கிற நான் நிரந்தரமாக மாற முடியாத விதத்தில் சட்டபூர்வமாக ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. என்னுடைய முதல் ஸ்லாக்கியம் என்ன? நிரந்தரமாக என்றென்றுமாக மாற முடியாத, இர்ரிவர்சிபிள்னுவாங்க, மாறவே முடியாததாக சட்டபூர்வமாக நான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கொண்டிருக்கிறேன். என்னுடைய அந்தஸ்து என்ன? அந்தஸ்து என்ன தெரியுமா? அந்தஸ்துன்னுவாங்க இல்லைங்களா? என்னுடைய பொசிஷன், என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய ஸ்டேட்டஸ். நான் மாற முடியாத என்றென்றும் சட்டபூர்வமாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இது எங்க சொல்லுதுங்க? இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வசனத்திலிருந்து எடுத்தது. முதலாவது வசனம் பார்ப்போம். யோவான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அதிகாரம் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது? இந்த வசனம் என்ன சொல்லுது? இவர்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, மாம்சத்தினாலையும் ரத்தத்தினாலையும் இல்லை, தேவனுடைய சித்தத்தினால், தேவனுடைய செயலாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்க. இவங்க விசுவாசித்த உடனே இவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ரைட், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிமை, சட்ட ஒரு லீகல் வார்த்தைங்க, சட்டபூர்வமான உரிமை அப்படின்ற ஒரு லீகல் டெர்மினாலஜி, அவங்களுக்கு சட்டபூர்வமான உரிமை அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால தான் நான் இதை ஒரு சட்டபூர்வமாக நான் சொல்கிறேன். அவங்க தேவனுடைய குடும்பத்தில் ஒரு தெய்வீகமான பிறப்பு மாத்திரம் இல்லை, சட்டபூர்வமான உரிமையும் அவங்களுக்கு இருக்குது தேவனுடைய பிள்ளைகளாக. இன்னொன்று, ஒன்று யோவான் 3:1 நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். இது வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இது அழைக்கப்படுவதற்கு பிதாவுடைய அன்பு காரணம். அந்த அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்கள்ன்றார் யோவான். இல்லைங்களா? அந்த அன்பினால அது செஞ்சிருக்கிறார், அன்பினால் அது செஞ்சிருக்கார். எப்பேற்பட்ட அன்பது? யோ அதே 1 யோவான் 4:9
நம்முடைய ஒரே பேரான குமாரனாலேயே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகிலே அனுப்பி வைத்ததினால் தேவன் நம்மே வைத்த அன்பு வெளிப்பட்டது.
தேவன் நம்ம மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்புன்றாரு. எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்னா, அந்த அன்புக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன அந்த அன்பு? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறதினால் அல்ல, நாம் ஆண்டவர் மேல் அன்பு கூறுறதுனால அன்பு எப்படி வெளிப்படுது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது, அன்பு வெளிப்படுகிறது. கடவுள் எப்படிங்க நம்மளை பிள்ளையாக தத்தெடுத்துக்கிற அன்பை வெளிப்படுத்தினாரு? நம்மளை பார்த்துட்டு ஐயோ ஆதாமுடைய பிள்ளைங்களே இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அசிங்கமாக இருக்கிறாங்களேன்னு பார்த்து பெரியவங்க பாவங்கள்லாம் போனால் போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள நான் எடுத்து நெஞ்சில் வச்சு அணைச்சிக்கிட்டு என் பிள்ளைகளாக தத்தெடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லலை. அவர் நம்மளை பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ளுவதற்கு அவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவர் அன்பு எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு, அவர் இதயத்தில் இருந்த அன்பு மரியாவின் கற்பத்தின் மூலமாக தன் குமாரன் அந்த உலகத்தில் பிறப்பித்து, இந்த உலகத்தில் அந்த குமாரன் வாழ்ந்து நமக்காக பலியாகி, இந்த வசனம் என்ன சொல்லுது? பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரை அனுப்பினார். அதனாலே அன்பு வெளிப்படுகிறது. அதனாலே அன்பு வெளிப்படுகிறது. ப்ரொபிசியேஷன் ஒரு வார்த்தை, ப்ரொபிசியேஷன், பாவம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷன் ராங் தான் அது. ப்ரொபிசியேஷன் ஒரு வார்த்தை வந்து இப்பெல்லாம் நம்ம லேவியர் ஆகணும், பைபிள் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இப்போ அதெல்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். ப்ரொபிசியேஷன், இன்னொரு வார்த்தை எக்ஸ்பியேஷன் இருக்கு இல்லைங்களா, இயேசுடைய பலி அதெல்லாம் குறிக்குது. அங்கே லேவிய ஆகமத்தில் படிச்சிங்கன்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுன்னு ஒரு நாள் வரும். தமிழில் என்ன அது, கிருபாதார என்ன தமிழில் வருதுன்னு தெரியல. டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுன்னு ஒரு பெரிய முக்கியமான பண்டிகை. அந்த பண்டிகையில் என்ன செய்வாங்க, 2 ஆடை எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியர் அந்த ஜனங்களின் பிரதிநிதியாக அந்த ஆட்டு தலை மேலே கையை வைத்து அந்த பாவங்களெல்லாம் அந்த ஆட்டு மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஆட்டை வெட்டுவாங்க. துடிக்க துடிக்க அந்த ஆட்டை வெட்டி அந்த பாவங்கள்லாம் அந்த ஆடு மேலே போய் தேவ கோபம் அந்த ஆடு மேலே வந்து அந்த ஒரு அடையாளமாக அது செய்யப்படுகிறது. அந்த ஆடு துடிக்க துடிக்க சாவும் சாகடிப்பாங்க. இன்னொன்று, இது வந்து ப்ரொபிசியேஷன். ப்ரொபிசியேஷன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கோபத்தை ஒரு பலியின் மூலமாக நீக்குவது ப்ரொபிசியேஷன், கிருபாதார பலி. தேவன் நம்ம மேல இருக்கிற கோபத்தை ஒரு பலியின் மூலமாக நீக்குவதற்கு பேர் தான் ப்ரொபிசியேஷன். எக்ஸ்பியேஷன்னா என்ன அர்த்தம் தமிழில் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. பாவம் நீக்குதல் அந்த எக்ஸ்பியேஷன் வார்த்தையை இவங்க போட்டுக்கிறாங்க. பாவங்களை நிவர்த்தி செய்கிறது தான் எக்ஸ்பியேஷன். இன்னொரு ஆடை என்ன பண்ணுவாங்க, இது ஒன்று ப்ரொபிசியேஷன், கோபத்தின் கடவுளுடைய கோபத்தை பலியை கொடுத்து நீக்கிறது. இன்னொரு ஆடு மேலே கையை வச்சு அந்த ஆட்டை வந்து அந்த பாவத்தெல்லாம் அந்த ஆட்டு மேலே போட்டு அந்த ஆடை எவ்வளோ தூரம் துரத்த முடியுமோ வனாந்திரத்தில் திருப்பி வராதபடிக்கு துரத்தி விட்டுருவாங்க. அது என்ன, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியஸ். நம்மளை விட்டு பாவங்கள், நம் செய்த பாவங்கள் தேவனுடைய அந்த பலியினால் எவ்வளோ தூரம் நீக்கி போவோமோ நீக்கி போயாச்சு. இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்து செய்கிற பணிக்கு அடையாளமாக அற்புத அதிசயமாக அடையாளமாக இருக்கு. என்ன இயேசு செய்தாரு, தன்மேல் நம்மளுடைய தேவனுடைய உக்கிர கோபத்தை தன்மேல் அவர் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன நம்ம மேல எடுத்து வேற இடத்துல பாய வைக்கல, அவர் இல்லை நம்ம மேல வராதபடிக்கு தடுக்கல, அந்த கோபத்தை அவர் உறிஞ்சி முற்றிலுமாக முடிச்சுட்டார். எக்ஸாஸ்டிங் வார்த்தை, அதை வந்து கோபம் நம்ம மேல வராதபடிக்கு அவர் நடுவில் வந்து நின்றுகிட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு இல்ல, அந்த கோபமே இல்லாதபடிக்கு தன்மேல் உறிஞ்சி அதை அனுபவிச்சுட்டாரு அவர். அதான் ப்ரொபிசியேஷன். எந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தன்னுடைய குமாரனை போய் அனுப்பி அந்த கோபத்தை நமக்காக ப்ரொபிசியேஷனா அந்த கோபத்தை தன்மேல் உறிஞ்சி இல்லாதபடிக்கு செய்த அன்பை பாருங்கள். ஏன் அது செஞ்சாரு, அவர் உறிஞ்சுக்கிட்டு நம்ம மேல் இருக்கிற அந்த கோபத்தை உறிஞ்சது மாத்திரம் இல்லை, அந்த ஆடு எவ்வளோ வர முடியாத தூரத்துக்கு போச்சு, அந்த மாதிரி நம் பாவத்தை அவர் சுமந்து தேவனால் கைவிடப்பட்டு பிதாவே என்னை ஏன் கைவிட்டின்னு கடவுள்கிட்ட அந்த ரொம்ப தூரம் நிராகரிக்கப்படுகிற அந்த பணியை அவர் செஞ்சார். ஏன் அதை செஞ்சாதான் லெவிட்டிகஸ் நமக்கு அந்த அடையாளமாக இயேசு பணியை நமக்கு காட்டுது. அதான் யூதர்களுடைய மகா பெரிய பண்டிகை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், கிறிஸ்துவுடைய பணி. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள், கடவுள் வந்து கிருபாதார பாவ கோபம் நீக்கும் பலியாக தன்னுடைய குமாரனை நமக்காக தந்தரலாம். நம் இடத்தில் நம் சார்பாக தேவன் அப்படி கொடுத்து ஏன் கொடுத்தாரு, நம்மளை அதை செய்து நம்மளை பிள்ளைகளாக தத்தெடுத்துக்கணும். இப்போ இதிலேயே தேவனுடைய அன்பு வெளிப்படுது. கடவுள் அந்த கோபத்தை எடுத்துட்டார் அந்த கோபத்தை எடுத்துட்டார். ஒருத்தர் அருமையாக சொல்கிறாரு, கடவுள் தன்னுடைய சொந்த கோபத்தையே தன்னுடைய சொந்த குமாரனை வைத்து அந்த கோபத்தை உறிஞ்சுக்கிட்டார். ஒருத்தர் எழுதுறாரு, கடவுள்கிட்ட இருந்து கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அதைத்தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவருடைய கோபத்திலிருந்து அவரே தன்னுடைய குமாரனை வைத்து நம்மளை காப்பாற்றினார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க, அந்த நம்ம பாவத்துக்காக வருகிற அவருடைய குணாதிசயம் நீதி உக்கரம் காட்டுகிற கோபத்தை, நம்மேல் வர வேண்டிய கோபத்தை அவரே அனுபவிச்சுட்டு நம்மளை காப்பாற்றி விட்டுட்டார். இதனால தான் யோவான் பார்த்து என்ன சொல்கிறாரு, தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு. ஏன் இதை செஞ்சாரு, நம்மளை பிள்ளைகளாக தத்தெடுத்துக்கொள்ளணும், அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றணும் என்பதற்காக. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க, கிறிஸ்துவின் மூலமாக நம் கோபத்தை. அது ஒரிஜினல்ல பார்த்தீங்கன்னா, இது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கருதப்படுவது எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சில டிரான்ஸ்லேஷன்ல, வி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட். வெறும் பேரளவுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையிலேயே நம்ம பிள்ளைகள் பா, உண்மையாவே நம்ம பிள்ளைகள் பா, அந்த உறவுல தான் நம்ம இருக்கிறோம். இரண்டாவது வசனத்தில் படிங்க,
பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகியும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே தாம் அவரை தரிசப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அந்த பிள்ளைகளா இருக்கிற ஸ்தானம் ஒருபோதும் நம்மளை விட்டு போகாது, ஒருபோதும் நம்மள அந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அதனோட பாக்கியம் அதனோட ஆசிர்வாதம் இன்னுமே வரப்போகுது, அதோட பெஸ்ட் செட் டு கம். அதான் சொல்றாரு ஒருபோதும், அதான் நான் என்ன சொன்ன, சதா காலங்களும், வேற என்ன வார்த்தை சொன்ன, மாற முடியாத விதத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், மாற்றவே முடியாது, இர்ரிவர்சிபிள், அது என்றென்றும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு லீகல் கோர்ட்ல இப்போ கூட நடக்கும், அந்த காலத்துலேயும் நடக்கும், ஒரு பிள்ளைகளை நீங்கள் தத்தெடுத்து கொண்டீங்கன்னா அந்த கோர்ட்டுங்கள என்ன ஜட்ஜு கேட்பாரு, அப்பா இந்த புள்ளை உங்களுக்கு தத்தெடுத்து கொள்ளப்படுது, இந்த பேப்பரை நீங்கள் சைன் பண்ணுங்கள். இன்னமே அந்த பிள்ளையுடைய பழைய உறவுகள்லாம் அறுந்து போச்சு, அந்த பழைய கான்டாக்ட்லாம் உங்களை யாரும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது, நீங்களும் அதை கான்டாக்ட் பண்ணக்கூடாது, அந்த பந்தங்கள்லாம் அறுந்து போச்சு. இனிமே இந்த பிள்ளை என்னவா ஆக போதோ, இந்த பிள்ளை என்னவா என்ன செய்ய போதோ, இந்த பிள்ளை இருக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்கள் தான். அதான் லீகல் டிரான்சாக்ஷன். கடவுள் வந்து இப்படி ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சுட்டார். என்ன, நம்மளை யாராவது தத்தெடுத்துக்குவாங்களா? நான் யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளோ தலைவலி கொடுப்பேன், எவ்வளோ அதான் ஆவிக்கூறிய தகப்பனாக எவ்வளோ முட்டாளி, எவ்வளோ சோம்பேறி, எவ்வளோ எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத ஒரு பிள்ளை, அதை போய் தத்தெடுத்துக்குவாங்களா யாராவது? இந்த பிதா நம்ம எந்த அளவுக்கு தலைவலி கொடுக்குறவங்கன்னு தெரிஞ்சு, எந்த அளவுக்கு அவர் இருதயத்துக்கு வசனம் கொடுக்குவோம் தெரிஞ்சு, அவருடைய இறையாண்மை கிருபை என்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டுச்சோ, என்னைக்கு நம்ம பிள்ளைகளாக தீர்மானிச்சிச்சோ, நம்ம வாழ்க்கை முழுவதமாக எவ்வளோ அடம் பிடிச்சவன், எவ்வளோ கெடுறவன், எவ்வளோ சோர்பாகிறவன், சரியில்லாதவன், பாவம் செய்கிறவன், முட்டாளு, பிசாசின் பிள்ளைகள் மாதிரி நிறைய காரியங்களை செய்வான், இவன் திருந்த மாட்டான், எல்லாம் நம்ம வாழ்க்கை வரலாறே அறிந்திருந்தும் போதும் இந்த பிள்ளையை நான் தத்தெடுத்து கொள்ளுகிறேன், இந்த பிள்ளை என் நித்தியமாக என் வீட்டுக்கு வருவதற்கு இந்த பிள்ளையை சரி பண்ணி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி என் பிள்ளையின் குமாரனுடைய சாயலை ஆக்கி இவனை பரலோகம் கொண்டு வர வரைக்கும் அவனுக்கு பிதாவாக இருந்து அவனை நான் சரிப்படுத்துகிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அதான் அவர் சொல்லி எடுத்துருக்கிறது, திஸ் இஸ் மை சைல்டு, தகப்பனாக நான் அடாப்ட் இவனை பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன, அதுக்கு தேவையான பொறுப்புகளை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், இந்த பிள்ளைய மாற்றி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பரலோக மகிமை கொண்டு வந்து என் குமாரின் சாயலாம் மாத்திர வரைக்கும் இந்த பிள்ளைய நான் பார்த்து நடத்துகிறேன். எல்லாம் அறிஞ்ச பிறகும் அவர் அதை எடுத்துக்கிட்டார். பாருங்களேன், நீங்கள் அப்படி உங்களை பார்க்குறீங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இது. இப்போ யோவான் சொல்கிறாரு, நாம் இப்பொழுது இருக்கிறோம், இப்போது இருக்கிறோம், தட் வி ஆர், நம்ம உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள். பா சில நேரங்களில் அவர் அந்த பாஷை போட்டிருக்கிறதுக்கே காரணம், நமக்கு எரிஞ்சிருக்கிற பாவம், வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், சோர்வுகள், அதெல்லாம் நினச்சி நமக்கே நம்மளை பார்த்தா ஃபீல் ஆகாது, நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்கிறதான். இல்லைப்பா, நீ கடவுளுடைய பிள்ளை தான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்னத்தான் சோர்வில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், கடவுள் உனக்கு செஞ்சிருக்கிற ஒரு செயல், அது நீ செஞ்சதில்லை, இது மனுஷனுடைய சித்தத்தினால் ஏற்பட்டதில்லை, மனுஷனுடைய மாம்சத்தினால் ரத்தத்தினால் ஏற்பட்டதில்லை, தேவனால் ஏற்பட்ட இலவச கிருபையினால் உனக்கு கொடுத்த ஒரு ஸ்தானம், உன்னத ஸ்தானம், நீ கடவுளுடைய புள்ள, கடவுளுடைய புள்ள. நீ காலையில் எந்திரிச்சு உன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது உனக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீ பயங்கர துன்பத்தை கடந்து போயிட்டு இருக்கலாம், உனக்கு காலையில் எந்திரிச்சு ஒரு நல்ல ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சோர்ந்து இருக்கலாம், காலையில் இன்றைக்கி எந்திரிச்ச உடனே நல்ல ஃபீலிங் எனக்கு இருக்கல, உங்களுக்கு அப்படி இருக்கலாம், சோர்ந்து இருக்கலாம், நைட்டு சரியாக தூங்கலையான்னு இருக்கலாம், தலைவலி, உடம்பு வலி, உடம்பு வேதனையாக இருக்கலாம், ஏன் இப்போ தான் ஏதோ ஒரு இஞ்சி இருக்கிற பாவத்தில் செஞ்சு பாவத்து ஊற்று குற்ற உணர்வில் இருக்கலாம், என்ன நிலையில் இருந்தாலும் மாறாதபடிக்கு, மாற்ற முடியாதபடிக்கு, நிரந்தரமாக நீ கடவுளுடைய பிள்ளை என்ற சட்டபூர்வமான ஸ்தானம் உனக்கு இருக்கு. யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட், யுவர் சைல்ட் ஆஃப் காட். அது மாற்ற இர்ரிவர்சிபிள். தேவன் உன்னை நீதிமான் ஆக்கி அவர் பிள்ளையாக மாற்றிக்கிட்டார். நீ வந்தால் கைவிடப்பட்ட புள்ளன்னு உன்னை நீ நினச்சிக்கலாம், அவர் கைவிடுற தகப்பனே கிடையாது, நீ உனக்கு நினச்சிக்கலாம், நீ கைவிடப்பட்ட புள்ளை, இந்த உலகத்தில் என்ன போய் யாரும் தத்தெடுத்துக்க மாட்டாங்களேன்னு. இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்த கிறிஸ்துவை, சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து மேலே உன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ அவருடைய புள்ளை, யுவர் த சைல்ட் ஆஃப் காட். மாற்ற முடியாத உரிமை, அது வெறும் பேரளவுக்கு இல்லை, உண்மை அது. இதை நீங்களும் நான் உள்வாங்கி இதை உணர்ந்து நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் இப்படி வாழ கற்றுக்கணும். திருப்பி திருப்பி திருப்பிக்கு எனக்கு நான் என்ன சொல்லிக்கணும், இந்த பிசாசு, இந்த உலகம், இந்த சூழ்நிலை, இந்த மக்கள் எல்லாமே எனக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என் மாம்சமே என் இருதயமே எனக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய உண்மை நிலை என்ன, நான் கடவுளுடைய புள்ள, அவர் என் தகப்பேன், அதை நான் திருப்பி 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 எனக்கு சொல்லிக்கணும் சொல்லிக்கணும். இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கும்போது ஏன் இயேசு இவ்வளோ பாடுபட்டார், ஏன் இயேசு இவ்வளோ, இயேசுடைய உள்ளத்தின் ஆழம், ஆஞ்ச வாஞ்ச ஏக்கம் என்ன, தேவனிடத்தில் நம்மளை சேர்க்கணும்னு தானே, தேவனிடத்தில் பிதாவாக நம்மளை சேர்க்கணும்னு தானே இவ்வளோ பாடுபட்டார். அவருடைய பந்திக்கு நம்ம கலந்துக்க வரப்போகிறோம், இந்த நேரத்தில் மிகவும் ஆசீர்வாதமான, மிகவும் ஆறுதலான, சந்தோஷமான ஒரு சத்தியம். ஒரு ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடல் போல் அன்பின் கடல் திறக்கக்கூடிய ஒரு சத்தியம் இதாங்க. கடவுள் நம் பிதா, என் தந்தை, எங்கள் அப்பா. நான் யாரும் இல்லைன்னு அனாதியாக இருக்க வேண்டியதில்லை. ஈஸ் மை காட், ஈஸ் மை, என் தகப்பன் அவர். எவ்வளோ அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு, எவ்வளோ காருண்யம் இருக்குது. யோசித்து பார்க்குறீங்களா? அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாங்களுடைய பாசத்தை ஒரு இடத்துல போட்டோன்னா எல்லா அப்பாங்களுடைய பாசம். யோசிச்சு பாருங்களேன், சில பேர் அப்பாங்க என்னென்ன செய்கிறாங்க பிள்ளைங்களுக்கு, உங்கள் பாசமே அவங்க பிள்ளைங்க மேலே நினச்சிக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாங்களுடைய பாசத்தை ஒரு இடத்துல போட்டோன்னா அது வந்து சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு துளிக்கு சமானம். கடவுள் தன் பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அன்பு, ஏன்னா எல்லா அப்பா பாசமும் உரு பிறப்படுறது அவர்கிட்ட இருக்காங்க. இஸ் த ஃபாதர்ஹுட், ஃபாதரே அவர் தான். நமக்கு அப்பா பாசம் இருக்கிறதுக்கே அவர்கிட்டருந்து ஒரு துளி வந்ததுனால தான். அவருடைய என்ன மாதிரி ஒரு தகப்பன் நமக்கு, அதை யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இதைத்தான் நம்ம போதிச்சா, எப்போ பாரு இதைத்தானே அவர் போதிக்கிறது, இதைத்தானே நமக்கு சொல்லி சொல்லி மீண்டும் அவருடைய மிக இருதய ஆசை வாஞ்ச குறிக்கோள். என் பிதா ஜபம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுத்தார், எப்படி ஜபம் பண்ணோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீ ஜபம் பண்ணும்போது அந்த உறவில் அவர்கிட்ட பண்ணு, நீ கடவுளுடைய குடும்பத்தான் சேர்ந்தவர். ஒருத்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மனித குலத்துக்கு வெளிப்படுத்தின மாபெரும் உச்சகட்ட சத்தியம், பிரதானமான பிரத்யேகமான சத்தியம், கடவுள் நம்முடைய தகப்பன். வேறு எந்த மதத்திலையும் அது இல்லை பாருங்களேன், எந்த மதத்திலையும் அப்படி சொல்றது. இந்து மதத்தில் அது பார்க்கறதே கிடையாது, இஸ்லாம் மதத்தில் கிடையாது, எங்க இருக்கு, என் பழைய பாடலையும் அது கிடையாது. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின ஒரு கா, அது வேற யார் தான் அப்படி வெளிப்படுத்த முடியும். கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவருடைய இருதய துடிப்பு எனக்காக எப்படி துடிக்குது, அவர் மனசு எப்படி இருக்கு என்னை பார்த்தீன்னு, யாருனால தான் அது வெளிப்பட முடியும். நித்திய நித்தியமாக கடவுளுடைய மடியில் நெஞ்சில் படுத்திருந்த ஒருத்தர்னால தானே வந்து சொல்ல முடியும். அவர் இறங்கி வந்து உலகத்தில் என்ன சொன்னார், கடவுளுடைய மடியிலேருந்து இறங்கி வந்த அவர் எப்படிப்பட்டவர், என் பிதா உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் பிதாவாக இருக்கிறார், அவர் பிதாவின் அன்பு போல அவருடைய இருதய துடிப்பு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஏங்குது. பாவமோ உலகமோ பிசாசோ உங்களுக்கு அவரை பத்தி தப்பான எண்ணம் கொடுத்துருக்கு, சந்தேககரமான எண்ணம் கொடுத்து நமக்கு இருக்கிற வியாதிய நம்ம இருதயமே கடவுளை எப்பவும் தப்பா நினைக்கிறது தான். அவர் அதை செய்வார், இதை செய்வார், எனக்கு பிடிச்சது செய்ய மாட்டார், எனக்கு எடுக்கிறார், அதை பண்றாரு. அவரை பத்தி நல்லதா பார்க்கிற குணமே நம்ம இருதயத்துக்கு வராது. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அதனால கடவுளுக்கு கெட்டது, பிரச்சனை வந்தா கடவுள் கெட்டவர் இல்லைங்களா. நல்லது வந்தாலும் சில நேரங்களில் அவர் சரியா பார்க்கறது இல்லை, நன்றியா இருக்கிறது இல்லை. இயேசு அப்படி அதை மாத்தணும். இஸ் அ ஃபாதர், அவர் தகப்பன், தகப்பன் பிதா தன்மை உள்ள கடவுளுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவங்க. அவருடைய மறைந்திருந்த சீலையை திறந்து நித்திய தேவனுடைய இருதயம், யெகோவாவுடைய இருதயம் எந்த அளவுக்கு பிதா தன்மையின் ஏக்கத்தோடு நம்மளை பார்க்குதுன்றதை நமக்கு வெளிப்படுத்தினது இயேசு. இது பெரிய சத்தியம், இது பெரிய சத்தியம். இயேசு கிறிஸ்து இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த பந்தியில் வரும்போது நம்முடைய இருதயங்கள்லாம் விசாலமாக்கப்பட்டு, நம்முடைய இருதயங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, கடவுள் மேலே இருக்கிற அவிவிசுவாசத்தை நம்ம அழித்து, நம்ம கடினப்பட்ட இருதயம் கறங்கணும்னா, உணர்வில்லாத இருதயம் உணர்வடையணும், பயங்கள் நீக்கப்படணும் அப்படின்னா கடவுளை பிதாவாக பார்க்க நம்ம படிச்சுக்கணும், பிதாவாக பார்க்க படிச்சுக்கணும், அந்த ஆழமான பாசத்தோடு அவரை பார்க்க படிச்சுக்கணும். ஏன் இயேசு என்ன சொல்றாரு, ஃபாதர் ஹிம்செல்ஃப் லவ்ஸ் யூ, பிதாவும் தானே உங்களை நேசிக்கிறார், பிரத்யேகமாக தனிப்பட்ட விதத்தில் அவர் நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார், ஏன் வேதம் முழுவதமாக பார்த்தோன்னா அவர் இதை எந்த அளவுக்கு நித்தியத்திலேயே அவர் நம்மளை தெரிந்து கொண்டு பிள்ளைகளாக மீட்பின் திட்டத்தை பண்ணவர். நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி நம் தாயின் கருவில் நம்மளை உருவாக்கி, நம் தாயின் வயிற்றில் நம்மளை எடுத்து, இந்நாள் வரைக்கும் நம்மளை ஆதரித்து, ஒவ்வொரு நாளும் நம்மளை உட்கார்ந்துலையும் எந்திரதுலையும் கவனித்து, நம்மளை சுற்றி நம்மளை விட்டு போகாமல் அளவில்லாத அன்போடு நம்மளை அவர் நம்மளை சுற்றி இருக்கிறாருங்க. யாருக்கு தான் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி போச்சேன்னு யாருக்கு மட்டும்தான் தெரிய முடியும், அளவில்லாத அன்புல நம்மளை கவனிக்கிறவங்களுக்கு தானே தெரிய முடியும். அப்படிப்பட்ட பிதா அவர், அப்படி நம்ம பார்க்குறோமா? அப்படி அன்பு கூறுற என் தகப்பன் எனக்கு இருக்கிறாருங்க உணர்வோடு வாழ்கிறோமா? அவர் தாங்க அவர் அந்த மாதிரி அன்புள்ளவர். அவர் அவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார், தன் குமாரன் என்றும் பாராமல் அவரை கோபம் நீக்கும் வழியாக, பாவ நிவர்த்தி செய்யும் வழியாக அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்து தனக்கு ஏற்படுறதை விட தன் குமாரனுக்கு ஏற்பட்ட வேதனை அதையும் அனுபவிச்சு ஒரு அன்பை காமிச்சிருக்கிறாரு. எந்த அளவுக்கு நம்மளை தேவ பிள்ளையா அவர் மாத்தி இருக்கிறாரு. அந்த அன்பை நீங்க உணரணும், புரிஞ்சுக்கணும். அந்த கசப்பெல்லாம் தன் நம்ம அந்த நம்ம பாவத்தின் கசப்ப உக்கரத்தை நாம் குடிக்க கூடாதுன்னு அந்த புள்ளை குடித்து தீரும் படிக்கு அந்த புள்ள மேல எல்லாத்தையும் இறக்குனாரு. அதான் பிதாவுடைய அன்பு. இந்த அன்பை நம்ம விசுவாசிக்க மாட்டோம்? இந்த அன்பை நம்ம சந்தேகப்படுவோமா? ஒருத்தர் சொல்றாரு, அப்பா உன் பெத்து உன்னை சுமந்த தாயின் அன்பு சந்தேகப்படு, உன் நீ கட்டின மனைவியுடைய அன்பை கூட சந்தேகப்படு, உன்னோடு மிகுந்த நெருங்கி இருக்கிற நண்பன் பிள்ளைகளுடைய அன்பை சந்தேகப்படு. இப்படி தன் பிள்ளையே தாரவாத்து கொடுத்த, குமாரனையே தாரவாத்து கொடுத்த பிதாவுடைய அன்பை ஒரு காலம் சந்தேகப்படாத. அவர் உன்னை நேசிக்கிறார். இந்த ஃபாதர், அவர் ஃபாதர், இது எல்லையற்ற அன்போடு நம்மளை நேசிக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன். இந்த அண்ட சராசரத்தெல்லாம் நம்ம வானத்தில் பார்த்தோம்னா, நட்சத்திரங்கள், வானங்கள், தேவ தூதர்கள், எத்தனை மகி அதிசயங்கள் இருக்கு. எத்தனை தேவ தூதர்கள் மேல அவர் அன்பை வைக்கலாம். வானத்தை பார்த்து சங்கீதக்காரன் சொல்றான், நீ மனிதனை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்னும் போது புழுக்கல்ல புழுக்களா இருக்கிறவங்க மேல அவர் அன்பை செலுத்தி பிள்ளைகளாக பார்த்து எந்த அளவுக்கு அவங்க மேல உறவு கொள்ள அவர் விரும்புகிறாரு. நாம் உட்கார்ந்தாலும் வேற வேலை இல்லையா அவருக்கு? நான் உட்கார்ந்து எந்திரிக்கிறது யாருமே கவனிக்கிறது இல்லை. அவர் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு, பிதாவுடைய அன்பு. இந்த உலகத்திலேயே ரொம்ப இன்பமான ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? இப்படி எல்லா அளவு கடந்த விதத்தில் என்னை நேசிச்சு சூழ்ந்திருக்கிற ஒருத்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறாருன்றது வாழ்க்கையில என்ன வந்தாலும் சமாளிக்க நமக்கு உதவுங்க. அந்த பிதாவுடைய அன்புல நிலைத்திருங்கன்னு புதிய ஏற்பாடு சொல்லுது இல்லையா? அதை உணர்ந்து வாழுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கணும், நான் கடவுளுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் பணியின் அடிப்படையில் தேவன் ஒரு ஆணையை அறிவித்தார். என்ன? கடவுளுடைய குடும்ப ஃபேமிலி கோர்ட்ல மாற முடியாத அளவுக்கு நித்தியமா சதா காலமான தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நான் எனக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கணும். மாற முடியாத ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இங்க சில பேர் ஒருவேளை, ஐயோ நான் ரொம்ப தப்பு செஞ்சிருக்கிறேனே, பாவம் செஞ்சிருக்கிறேனே, நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்க முடியுமா, நான் பலவீனமாச்சே, நான் இருக்க முடியுமான்னு யார் அப்படி இருக்கிறீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு காரியத்தை உற்சாகமா சொல்லணும்னா, ஒரு பிள்ளைன்ற ஸ்தானம் அறுக்கப்பட முடியாத ஸ்தானம் இல்லைங்களா? உலகத்தில் வேலைக்காரனை வச்சா அவனை தூக்கி போட்டுடலாம், என்னன்னா எந்த ஸ்தானமும் போயிடலாம். என் மனைவி கூட மனிதனுக்கு தேவன் நினைத்ததை மனிதர் பிரிக்காத இருப்பாங்க. ஆனால் பிள்ளைன்ற ஸ்தானம் நம்ம பர்த் சர்டிஃபிகேட்லேயும் இருக்கும், நம்ம டெத் சர்டிஃபிகேட்லேயும் இருக்கும் இல்லைங்களா? அதை அறுக்கவே முடியாது. நம்ம பிறக்கும் போதும் வருது, நம்ம செத்த பிறகும் நம்மக்கிட்ட நிற்கிறது. அந்த பிள்ளை எவ்வளோத்தான் மோசமான பிள்ளையாக இருக்கட்டும், சோம்பேறியான பிள்ளையாக இருக்கட்டும், ஊதாரியான பிள்ளையாக இருக்கட்டும், ஆனாலும் அது ஏன் பிள்ளை இல்லைங்களா? அந்த பிள்ளை ஒருவேளை அடிபட்டு உதப்பட்டு தலையில் இடிபட்டு கோமாவாகி ஒரு ஜடமாக ஆத்துமா இருக்குதான்னு பொழுது இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஜிஆர்டி ஸ்கூலில் இருந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அந்த அப்பா அம்மா விட்டுறாங்களே, அது ஏன் பிள்ளை அப்படின்னு கவனிக்கல. அந்த மாதிரி பிள்ளைகளை கவனிக்கும் மனிதர்களே அந்த பிள்ளைகளை அப்படி பார்த்துக்கும் போது அவைக்குரிய விதத்தில் நீங்கள் எவ்வளோதான் மோசமாக இருந்தாலும் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யூ ஆர் தி சைல்ட் ஆஃப் காட். இந்த நேரங்களில் தாவீது சொல்கிற மாதிரி மிருகத்து போலத்தான பாயம். எவ்வளோத்தான் அவர் சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை, எவ்வளோத்தான் அவர் நித்திய காரியங்களை பேசினாலும் நன்மைக்காக அவனுக்கு செய்கிறனாலும் நான் கறங்க மாட்டேன், கடின இருந்து நான் உருக மாட்டேன், அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற நிலையிலே அவர் சொல்கிறார், நீ என் புள்ள, என்னதான் இருந்தாலும் நீ தான் என் புள்ள. இந்த பந்தத்தை உலகத்தில் அந்த சராசரத்தில் எதுவுமே மாற்ற முடியாது. இந்த சிந்தனையிலேயே நம்ம இன்னைக்கெல்லாம் மகிழ்ந்திருக்கலாம், மகிழ்ந்திருக்கலாம். கடவுளை பிள்ளையாக நம்ம தெரிஞ்சு கொள்றது இல்லைங்களா? அதனால தான் ஜபம் பண்ணும்போது எப்படி இப்போ ஜபம் பண்ணும், ஜபம் போரிங், ஜபம் படிக்கிறதுக்கு கஷ்டம், ஜபம் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, பண்ணுறதும் வீண் வார்த்தைகள் தான், உள்ளத்துலேருந்து வருகிற வார்த்தைகள் இல்லை. ஏசு என்ன சொல்கிறாங்க, ஜப வாழ்க்கையை புரட்சிகரமாக மாறிடும். நீ ஜபம் பண்ணுறதுக்கு 10 செகண்டு நீ யார்கிட்ட பேசுகிறேன்றதை யோசிச்சுட்டு அப்பாக்கிட்ட பேசுகிறேன். அளவு கடந்த அப்பா, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு வச்சு உன் வாழ்க்கையில செய்யணும்னு இருக்கிறவர்கிட்ட பேசும்போது உள்ளத்தின் இருதயத்தின் வாஞ்சையின் வெளிப்பாடாக வார்த்தைகள் வரட்டும். வீண் வார்த்தை ஃபார்மாலிட்டி ஏன் அவர்கிட்ட? அப்பா கிட்ட பேசுறோன்னு உணர்ந்தீங்கன்னா பரிசேரங்கள் மாதிரி ஜபம்லாம் அடிக்க மாட்டேன் இல்லைங்களா? அவனு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு? அப்பா கிட்ட போய் எல்லாம் பேசிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் ஆண்டவர் சொல்லித்தர ஜபம் பண்றதுக்கு. பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறது. இதுல நம்ம வினாவிடை போதகம் மெம்பர்ஸ் மீட்டிங்ல நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் கிறிஸ்து 10 காரியத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாவத்தின் குற்றத்திலிருந்து இன்னும் பாவம் எனக்கு எந்த குற்றமும் கொடுக்க முடியாது. தேவனுடைய கோபாக்கினை கண்டிக்கிற கோபாக்கினையிலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, இந்த தீமையான பிரபஞ்சத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, துன்பங்களின் தீமையிலிருந்து, மரணத்தின் பயத்திலிருந்து, கலரையின் வெற்றியிலிருந்து, நித்திய ஆக்கினிலிருந்து, இந்த 10 காரியமும் ஏன் செஞ்சிருக்கிறாரா? இன்னுமே நான் கடவுள்கிட்ட வரும்போது சுதந்திரமா, இலவசமா, எந்த விதமான கட்டாயம் இல்லாம, ஒரு பிள்ளையின் அன்போடு இவ்வளவு செஞ்ச அப்பாவுக்கு சேவை செய்யணுமே, நேசிக்கணுமே, இன்னுமே அவர் தண்டிப்பாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, எதையுமே உனக்கு பண்ண மாட்டார். நியாயப்பிரமாணத்தின் கோபம் எடுத்தாச்சு, நரகம் எடுத்தாச்சு, எல்லாமே உனக்கு எடுத்தாச்சு. இன்னுமே அவர்கிட்ட டிராமா பண்ணாத, இலவசமா அவர்கிட்ட பிள்ளையின் அன்போடு வா, இலவசமா அவருக்கு கீழ்படி. கீழ்படிஞ்சா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரா? கீழ்படிஞ்சா அதெல்லாம் கேட்காத, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு உனக்கு. ஒரு சுயநலமே விட்டு கரங்கி எப்படி அன்பு காட்டுவோம்? சுயநலம் அற்ற அன்பு ஒருத்தர்கிட்ட காட்டுவோம் இல்லைங்களா? எது கிடைக்குமா, ஏதாவது செஞ்சா அது கிடைக்குமா, இது கிடைக்கும், அப்படிலாம் அவர்கிட்ட நடந்துக்காரு. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டார், பிள்ளையா அவனை தத்து எடுத்துக்கிட்டாரு. ஏன் இலவசமா அவர்கிட்ட நடந்துக்க, ஓப்பன் ஹார்ட்டோடு அவர்கிட்ட செயல்படு, அன்பு காட்டு, அவரை ஆராதி. அதுக்காகத்தான் அவர் செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி நினைத்து வாழ்ற இன்பம், பரலோக உல பூமியிலேயே பரலோகம் வந்த இன்பம், இந்த மாதிரி நினைச்சதான் ஒரு பாட்டுல, ஆ மாகாண்ட கடல் போல் சிநேகம் வெளிப்படுகிறதே பிதாவின் அன்புல, கடல் போல சிநேகம் நமக்கு வெளிப்படும். இதை நம்ம உள்வாங்கி இதனுடைய இன்பத்துல நம்ம வாழ்ந்தோம்னா, இதனுடைய சந்தோஷத்துல வாழ்ந்தோம்னா, அதுவும் பரிசுத்தாவியானவர் சில நேரங்களில் நமக்கு உள்ளுக்குள்ள வந்து நான் தான் தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி கொடுக்குற இன்பம் இருக்குதே பரலோகத்தில், பரலோக இன்பம் பூமியில கொஞ்சம் ருசி பார்த்த இன்பம், அதுதான் கம்யூனியன் நமக்கு இந்த சில நேரங்களில் செஞ்சிருது. உங்களுக்கு செய்தா தெரியல, அந்த கம்யூனியன் எடுக்கும்போது மெய்யாகவே நீ என் புள்ள தான்ப்பா, அது உறுதி கொடுக்குற மாதிரி, பரலோகத்தின் முன்ருசியை நமக்கு இங்கே காட்டுற மாதிரி தான் கம்யூனியன் சில நேரங்களில். இன்னும் ஒரு காரியம், ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம முடிப்போம். இதுவும் ஒரு ஒரு ஸ்டார்டர் ஒன்று கொடுத்து முடிக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். முதலாவது, பிரிக்க முடியாத நிரந்தரமாக தேவனுடைய, மாற முடியாத தேவனுடைய பிள்ளை நான். ரெண்டாவதாக, மிக ஆழமான விதத்தில், விசேஷமான விதத்தில், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன் நான், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பிரதர். உங்களுக்கு தெரியுமா? பாருங்களேன், தேவன் தன்னுடைய மீட்பின் பணியில பல ஓம உருவகங்களை பயன்படுத்துறாரு. சரீரம்ன்றாரு, ராஜ்யம்ன்றாரு, அந்த சரீரத்தில் நம்ம அங்கங்கன்றாரு, ஆலயம்ன்றாரு. அவர் இன்னொன்று பயன்படுத்துறது குடும்பம், ஃபேமிலி, வேற ஃபேமிலி. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையிலேயே சொல்லியிருக்காரு, அவங்க அம்மா சகோதரங்க வெளியே வந்து நிற்கும் போது யார் என் தாய், யார் என் சகோதரன், என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் என் தாய் அப்படின்னு இருக்கிறாரு. ரோமர்
8:29 இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய தாயிற்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
என்ன ரெண்டாவது ஆசீர்வாதம் இந்த அடாப்ஷன்ல? இயேசு கிறிஸ்து முதல் பேரான குமாரன். இந்த குடும்பத்துல நான் புதுசா சேர்ந்த, தத்தெடுத்து கொள்ளப்பட்ட குடும்பத்துல பிதா என்னுடைய, இந்த தேவன் என்னுடைய பிதா. என்னுடைய மூத்த அண்ணன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்னுடைய சகோதரர், மூத்த, அவர் தான் முதல் பேரு, இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பேரான குமாரன். எபிரேயர் 2:11 பல வசனங்கள் இது சொல்லுது. இது ரொம்ப இன்பமான ஒரு வசனம். எபிரேயர் 2:11
பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்டப்படாமல்.
எவ்வளோ என்ன அருமை, என்ன அருமை! நம்மள போய் யாராவது சகோதரங்கன்னு சொல்லுவாங்களா? அது என்ன சொல்லு இந்த வசனம், உங்களை பத்தி எல்லாம் அறிந்த இயேசு, உங்களுடைய குறை, உங்களுடைய பாவம், உங்க போன வாரம் நீங்க எல்லாம் செஞ்சீங்க, என்ன வார்த்தைகள் நீங்க பேசுனீங்க, உங்க கண்களால என்ன எல்லாம் அறிஞ்ச இயேசு, அவருடைய ஆவியில இங்க நின்று இந்த கம்யூனியன் மூலமா என்ன சொல்றாரு, நீங்க என் பிரதர்ஸ், உங்களை நான் சகோதரன்னு சொல்றது வெக்கப்படுறது இல்லை, யூஆர் மை பிரதர்ஸ், வெக்கப்படுறது இல்லை அப்படின்ற, நான் வெக்கப்படுறது அவர் நம்மளை சகோதரர் என்று சொல்ல வெக்கப்படாமல் வெக்கப்படாமல். 17வது வசனம் படிங்க,
அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதாக இருந்தது.
எவ்விதத்திலும் தன் சகோதரருக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நமக்காக ஒரு பிரதர் போய் ஏற்கனவே இடத்த ஆயத்தம் பண்ணி நம்மளுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒரு பிரதான ஆசாரியா இருக்கும்படி எவ்விதத்திலையும் நம்ம போல மாறினார். அதான் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அவர் பிரெட்டை நம்ம எடுக்கிறோம். நம்மளை போல பிரெட், நம்மளை போல பாடி தான் அவருக்கு இருந்துச்சு, நம்மளை போல ரத்தம் தான் அவருக்கு. ஏன் அப்படி கடவுள் மாறினாரு? ஏன்னா என்னுடைய சகோதரனா இருப்பதற்காக, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் புரிந்து எனக்காக பரிந்து பேசி என்ன பரலோக பாதையில முன்னேறி செலுத்துவதற்காக அவர் எவ்விதத்திலையும் மாம்சமும் ரத்தமும் உரியவராய் நம்மளுக்காக பிரதான ஆசாரியா இருந்து. 18வது வசனம் என்ன? 18வது வசனம் அதே.
அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
அவர் சோதிக்கப்படும் போது அவருக்கு உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு அதிசயம், எவ்வளவு அதிசயம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். யோவான் 20:17, அவர் உயிர் செல்றாரு, மகதலீனா மரியா அவரை விட்டு போக மாட்டேன், ஒட்டிக்கிட்டே இருக்கு அவர்கிட்ட, போமானாலும் போக மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ எங்க போனோம், என் சகோதரரிடத்திற்கும். என் அரெஸ்ட் பண்ணும் போது துணியை காணும் ஓடுன அந்த ஆளுங்கிட்ட போய், அந்த துரோகிங்க கிட்ட போய், இல்ல என்னுடைய சீஷர்கள் கிட்ட போய், இல்ல என்னை காட்டி கொடுத்த அந்த பேதர்கிட்ட போய், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, என் சகோதரன் இடத்திற்கு போய், என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும், பாருங்களேன், என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. ஏன் நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன் பாருங்க, அருமையா எவ்வளவு தியாலஜி அதுல இருக்கு. எங்கள் பிதா, நம்ம பிதாவின் இடத்திற்கு போறேன்னு அவர் சொல்லல, என் பிதாவின் இடத்திற்கு. ஏன்? இயேசுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவு, அது திருத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான நித்திய ரகசியமான உறவு, இன்டர்ட்ரினிட்டேரியன் மிஸ்ட்ரின்னு வாங்க, நமக்கு புரியாத உறவு. அவர் பிதா நித்திய குமாரனாக அவங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவு, என் பிதா. அடுத்ததாக அதே மூச்சில் உங்கள் பிதா, நித்திய திருத்துவ உறவில் என் பிதா அவர், தெரிந்து மகவேற்புல உங்கள் பிதா. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பிதா தான், ஆனால் வித்தியாசமான விதத்தில் இல்லைங்களா. எங்கள் பிதா, அந்த திருத்துவ உறவில் நம்ம போக முடியாது, அதில் ஒன்று அந்த மாதிரி ஒரு உறவு நம்ம பிதாக்கு இருக்க முடியாது இல்லைங்களா. அது ரகசியமானது, உன்னதமானது, பிரத்யேகமானது. ஆனால் மகவேற்பில் அவர் தத்தெடுத்து கொள்ளப்பட்டதுனால அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர், எப்படிங்க ஒரு குடும்பத்தில் சகோதரங்களாக மாறுறது? ஒருத்தர் எனக்கு சகோதரன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்கு அவர் தகப்பனா இருப்பதனால், கடவுள் நம்மளை பிள்ளையா தத்தெடுத்து கொண்டதுனால் இயேசு நமக்கு என்னவோ மாறுறாரு, இஸ் அ பிரதர், எல்டர் பிரதர், எல்டர் பிரதர். அதிசயமான கிருபை. நமக்கு இதை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஆனால் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவரு சகோதரன்ன ஒன்னு மற்ற காரியங்களா இல்லாமல் போறதில்ல. ஒரு ஓமை எடுத்துனா அதுலேயே போயிடக்கூடாது, இந்த மாதிரி பிரதர் தான் அவர், விடுங்க கை மேல கை போட்டுக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். நோ, அவர் லார்ட், அவர் மாஸ்டர், அவர் கிங் தான், அவர் ஆசாரியன் தான். அதே நேரத்தில் இந்த பிரத்யேகமான அன்பான உறவுலையும் அவர் பிரதரா இருக்கிறார். அவர் பிரதர், யோசிச்சு பாருங்க, எல்லையற்ற தேவகுமார், தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் உள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரதர் இருக்கிறதுக்கு இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? நேரங்களை சொல்லுவோம், இப்படிப்பட்ட ஒரு பிரதர் இப்ப அவனுக்கு, இப்படிப்பட்ட ஒரு என்ன வித்தியாசம் இது ஏற்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில, யோசிச்சு பாருங்க. இவர் நமக்காக பரிந்து பேசி நம்மை போல நம்மளை காப்பாற்றணுன்றதுக்காக தன் உடம்புல சரீரத்தில் நம் இயற்கையை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம பாடுகளை புரிஞ்சுக்கணும்னு நமக்காக பாடுபட்டு பரலோகத்துக்கு ஏறி போய் யோசேப்பு எப்படி தன் சகோதரர்களுக்கு முன்பதாகவே போய் எல்லா அதிகாரத்தோடு எகிப்துல நின்னாரோ, இவர் வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரத்தையும் சம்பாரிச்சு நமக்கு முன்பதாக போய் நம்ம கானான் தேசம் சேரணும், அவருடைய நித்திய ராஜ்யம் சேரணும், நமக்காக அங்க நம் சார்பில் அங்க நின்று நம்மள அங்க வழி செலுத்திக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் பிரதர், அவர் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய பலிகள்லாம் ஏற்றுக்கொள்ள வைத்து நம்மளுக்காக பரிந்து பேசுகிற ஒரு, நம்மளுடைய பலிவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லை, நம்மை போலவே எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்க முகத்துல கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்காமல் இருக்கலாம், நீங்க என்ன செஞ்சீங்க, எப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்கன்னு, அந்த தோளுக்கு உள்ள இருக்கிற காரியங்களும் எல்லாம் பாவகரமான காரியங்களா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்ன்ற அடிப்படையில் உங்களை கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பார்ப்பீங்க. ஒரு நான் படம் ஒரு பார்த்துருக்கிறேன், ஒரு பூனை ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி தெரியும், சிங்க மாதிரி தெரியும். அதே மாதிரி தான் நம்ம பூனையாக தெரியலாம் நமக்கு, ஆனால் கடவுள் கிறிஸ்துக்குள்ள நான் யார், மாறாத தேவனுடைய பிள்ளை, மாற்ற முடியாத அளவுக்கு தேவனுடைய பிள்ளை. அதனோட ஆசீர்வாதம் மயக்கமே அடிச்சிடும். இன்னும் நம்ம பார்க்க போகும்போது தேவனுடைய சுதந்திரவாளிகளாக எல்லா சொத்தும் கிறிஸ்துக்கு எழுதி வச்ச சொத்து, உடன் சுதந்திரவாளிகளாக நம்மளை மாற்று, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே தலை தான் சுத்தம் நம்மளை. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துக்குள்ள நம்ம கிறிஸ்துவுடைய, கிறிஸ்து நம்முடைய பிரதர், எல்டர் பிரதர், வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எல்லா உயர்ந்த நாமத்தில் உள்ள ஒரு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறவர் என்னுடைய எல்டர் பிரதருங்க. தெரியுமா உங்களுக்கு, இஸ் மை எல்டர் பிரதர். என்ன ஒரு ஸ்லாக்கியம், என்ன ஒரு பிளஸ்ஸிங். அதுல தான் நம்மளை பார்க்கணும். நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போற காலம், எல்லா பாவங்களையும் தன்னுடைய மரண பலியில அவர் உறிஞ்சி குடிச்சு முடிச்சுட்டார். அதை நம்மளிருந்து தள்ளல, அது தடுக்கல, உறிஞ்சி இல்லாம செஞ்சிட்டார். தேவ கோபாக்கினை, என் மேல் வர வேண்டிய கோபாக்கினே இல்லாம போயிருச்சு. ஏன்னா அதை உறிஞ்சி முடிந்தது, தீர்ந்ததுன்னு சொல்லி என்ன தேவ பிள்ளையாக மாத்திருக்கிறார், அவருடைய சகோதரனாக மாத்திருக்கிறார். இதுதான் நம்ம இதை நினைச்சு வாழணும், இதை நினைச்சு நம்ம வாழணும். கடைசியாக இந்த பிள்ளைகளுடைய அப்பம், இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க சில பேர் இது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள அவரை விசுவாசிச்சு அவருடைய பிள்ளைகளா ஆகியிருக்கிறீங்களா? அப்படி இல்லாதவர்களுக்கு இது இல்லை, நீங்க இயேசுவை நம்பாதவர்களுக்கு இது இல்லை. நீங்க இன்னுமே பழைய குடும்பத்திலேயே இருக்கிறீங்க, பழைய குடும்பம், பழைய இன்பம், உலக இன்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், என்னாக்க உலகத்தை ஒரு பெரிய ரிச்சு கல்யாணம், ஆஹாஹா அந்த பில்டிங்கோ அந்த சாப்பாடு, அதுல சாப்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு. பாடி என்ன ரிச்சு கல்யாணம், ஒரு பெரிய இதே திருவிழாவே இருக்கு, என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். என்ன ரிச்சு, இதெல்லாம் பார்த்து மெய் மறந்து ஐயோ எப்படின்னு உலகத்தில் இதெல்லாம் அழிய போற காரியம். அது அந்தஸ்தை விட தேவனுடைய பிள்ளை ஆகிற அந்தஸ்து எவ்வளோ பெருசு. இது உங்களுக்கு பெருசா தெரியுதா? எனக்கு அது பெருசா தெரியல. உலக மனுஷர்கள்லாம் மயங்கி கலங்கி ஐயோ இப்படிலாம் இல்லையேன்னு பொறாமை கிரமெல்லாம், எனக்கு அது பெருசா தெரியல. ஏன், அதை விட உயர்ந்த அந்தஸ்து எனக்கு இருக்கே தேவனுடைய பிள்ளையாக. உங்களுக்கு அப்படி இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளையா ஒரு வேலை இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு இந்த உலக உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். சபையில கொஞ்ச நேரம் சபை மக்களோடு ஜெபம் பண்ணும், கூட போட்டு பைபிள் படிக்கணும்னா ஐயோ எப்படா முடியும், என்னடா இது அப்படின்னு வெறுப்பா இருக்குது. ஆனா உலக மக்களோடு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் இருக்கிறது, அரட்டை அடிக்கிறது, பிரயோஜனம் இல்லாத பேச்சு ஜோக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதான் இன்பம், அதான் உங்கள் குடும்பம்னு நீங்கள் காட்டுறீங்க. உங்களை கடவுள் நெய்யாகவே தத்தெடுத்திருக்கிறாரா? அவருடைய குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களா நீங்கள்? அதோட உன்னத ஸ்தானத்தை புரிஞ்சுக்கங்க முதலாவது. ஏ அது உங்களுக்கும் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்தா பொறாம, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொறாமை வருது. இந்த உலகத்திலேயே பெரிய இன்பம் என்ன தெரியுமா, கடவுள் என்னை நேசிக்கிறாரு, கடவுளுடைய புள்ளதான் நான், ஆவியானவர் எனக்கு உள்ள வந்து சாட்சி கொடுக்குது இருக்கே, அப்பாடி த க்ளோரி கேம் இன் டு மை ஹார்ட்ன்ற பேரின்பம், அது உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது நீங்க பிசாசு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா. இயேசுவை விசுவாசிச்சு அந்த ரெண்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த இன்பெல்லாம் அனுபவிக்கவே முடியாதுங்க. நீ கம்யூனியன்ல எடுக்கும் போதும் விசுவாசத்தோடு எடுக்கும் போது கடவுள் அந்த சாட்சியை கொடுப்பாரு, உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு உன்னத ஸ்தானம். இதுக்கு முன்னாடி உலகத்துல எது பெருசு, அப்படின்னு உணர்த்துவாரு. பேரின்ப குளோரி கேண்டவன் மகிமே இறங்கி வரும் ஆத்மாக்குள்ள. அது அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்தால் கிடைக்காதுங்க. உலகத்தை நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்திரும், உங்களை அழிச்சிடும். உலக இன்பத்திலேயே கிடைக்காதீங்க. அந்த பழைய பிசாசனுடைய குடும்ப தகப்பனாக இருந்துக்கிட்டு எத்தனை காலம் உலக போக்கிலேயே நீங்கள் வாழ போகிறீங்க? இந்த பரலோக இன்பம்லாம் இல்லாமல் எத்தனை காலம் வாழ போகிறீங்க? அந்த பிசாசுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கொடுப்பான் சாப்பாடு, கொடுப்பான் இன்பத்தை, கொடுப்பான் இச்சைகளை, கொடுப்பான் நீங்கள் கேட்குறதெல்லாம் உலக இதெல்லாம் கொடுத்து கடைசியில் அவன் வெந்து 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 சாகும் போதும் உங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவன் கூடியே வச்சுக்குவான். நீங்கள் வெந்து கதறி அழுகையும் பற்கடிப்போம் அவன் படும்போது அவன் கூட நீ படணும். அந்த குடும்பத்தில் அழிய போறீங்களா? கடவுள் குடும்பத்துக்குள்ளே வந்துடுங்களே. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாச ஆரம்பத்தில் விசுவாச பார்வையாக இயேசுவை பார்த்தா போதும். எவர்கள் அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்தார்களோ அவர் தேவனுடைய புத்திரர் ஆகும்படிக்கு உரிமையை கொடுக்குறார். இன்றைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம். எத்தனை காலம்தான் பேரளவுக்கு கம்யூனியன் எடுக்க போறீங்க? ஏன் சில பேர் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களே உண்மையாக கடவுளுடைய சாட்சி, கடவுளுடைய பிள்ளைன்ற சாட்சி இல்லாமல் வெறுமை எத்தனை காலம்? ஏன் என்ன கொடுக்குது உலகம் உங்களுக்கு? எப்பப்பார் நிம்மதி இல்லை, எப்பப்பார் ஒரு பரபரப்பு, எப்பப்பார் எதிர்காலத்தை பற்றி பயம், நிம்மதி இல்லை, கஷ்டம், வியாகுலம், வேதனை, எத்தனை காலம் அந்த வாழ்க்கை? நிறைவான ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்குறாரு. கடவுளுடைய பிள்ளைன்ற ஸ்தானத்தில் வாழும்போது ஆஹா என்ன இன்பம்! இயேசுவை நம்பி வாங்க, அவர் கொடுப்பாரு. ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய பெரிய ஸ்லாக்கியம் நீர் எங்களுக்கு அருளி இருக்கிற ஸ்லாக்கியத்தை நாங்கள் தியானித்து இந்த நேரத்தில் உங்களுடைய பந்தியில் கலந்துக்க வரும்போது என் இருதயங்களை நீர் ஆய்ச்ச பண்ணுமப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற விதத்தில் பேசுவது மனிதரால் கூடாத காரியம். ஆனால் ஆவியானவரே, எங்களுடைய பலவீன வார்த்தைகளை எடுத்து ஒவ்வொருத்தர் ஆத்மாக்கும் உம்மால் பேச முடியும், அதை பயன்படுத்த முடியும். நீர் செயல்படுத்தும் இந்த நேரத்திலையும். உண்மை அறிந்தவர்கள், உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க சில நேரத்தில் சோர்ந்து இருக்கலாம், எஞ்சி இருக்கிற பாவத்தினால போராடிக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஆறுதலையும் உற்சாகத்தையும் பலத்தையும் அருள செய்யும். இங்க சில பேர் பிசாசின் பிள்ளைகளா இருக்கலாம், பிசாசின் குடும்பத்தில் இன்னும் உலகத்துக்கு ஏற்றபடி உலக போக்கின்படி பிசாசின் இச்சைகளை நிறைவேற்றுகிற கோபாக்கினேன் கீழ்படியாம என் பிள்ளைகள் குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அவர்களுக்கு இந்த நாள் எச்சரிக்கை தந்து விசுவாசத்தை உற்பத்தி செய்து இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய புத்திரருடைய உரிமையை அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாரும், வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென். பந்திக்கு அழைக்கப்படுவோம்.